السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد: ألهاكم التكاثر حتى زرتم المقابر. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாவும் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தப தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த உலகை படைத்து உலகினுடைய அலங்காரத்திற்காக பல்வேறுபட்ட படைப்பினங்களை இங்கே அவன் அமைத்து சிறப்பிற்கு சிறப்பு சேர்ப்பதால் அதை போன்று மனித வர்க்கத்தையும் அல்ல இந்த பூமியிலே படைத்திருக்கிறான். ஏனைய படைப்பினங்களிலிருந்து மனித படைப்பு சற்று வித்தியாசமானது, அதே நேரத்திலே மகத்துவமிக்கதும் கூட. அல்லாஹு தஆலா மனிதனின் மூலமாக அவன் எதிர்பார்ப்பதெல்லாம், அவன் விரும்புவதெல்லாம், அவனது பெயர் இந்த உலகிலே ஓங்கி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான். எல்லா திக்குகளிலும், எல்லா திசைகளிலும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும். உலகிலே படைக்கப்பட்ட பிற உயிரினங்கள் எல்லா நேரமும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கின்றன, அவனை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதிலிருந்தெல்லாம் வருகின்ற ஓசை விட மனிதன் அல்லாஹுவை நினைத்து அவனது பெயரை சொல்லுகிற ஓசை அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. எனவேதான் மற்ற படைப்பினங்களிலிருந்து மனிதனை சங்கேமிக்கவனாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். எல்லா மொழிகளும் அல்லாஹ்வுக்கு பரிச்சயமானவை, அல்லாஹ்வுக்கு தெரியாத மொழி கிடையாது. மொழியை அவன்தானே படைத்தான். மனித இனம் பேசுகின்ற மொழி மட்டுமல்ல, உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் பேசுகின்ற மொழி அல்லாஹ்வுக்கு நன்கு தெரிந்தவைதான். இருந்தபோதிலும் மனித மொழியிலே அல்லாஹ்வுடைய பெயர் ஓங்க செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயர் சாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மனித சமூகத்தை இந்த உலகத்திலே தவறுகள் செய்தாலும் பாவங்களிலே மூழ்கினாலும் அவை எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு மனித சமூகத்தை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் பலவிதமான குணங்களை அவனிலே அமைத்திருக்கிறான். நான் பலமுறை சொல்லியிருப்பது போல, அல்லாஹ்வால் சிறப்பான படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற மலக்குகளுடைய அந்த குணமும் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மிருகங்களுடைய குணமும் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஷைத்தானுடைய குணமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றுடைய கலவைதான் மனித படைப்பு. அந்தந்த நேரங்களில எவைகள் மிகைக்கிறதோ அவன் அப்படி வாழ்வான். மலக்குமார்களது குணம் மிகைக்கிற போது வணக்க வழிபாட்டிலே, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடப்பதிலே, கட்டுப்படுவதிலே அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான். மிருக குணம் மனிதனில் இருக்கிற போது ஆசைகளும் காமமும் பழிவாங்கும் உணர்வும் பகைமை கொள்ளுதலும் இதுபோன்ற வேண்டாத குணங்களும் மனிதனிடத்திலே அமைந்துவிடும்.
சில நேரங்களிலே நாம் மனிதர்களை பார்க்கிறோம் மிருகத்திலிருந்தும் கேவலமானவர்களாக. குணத்தால் பிறர்களுடைய பொருட்களை அபகரிப்பதிலும் பிறர்களுடைய பகைமை பாராட்டி அவர்களை விரோதித்துக் கொள்வதிலும் பழிவாங்க வேண்டும் என்று துடிப்பதிலும் மனிதன் மிருகங்களை விட மிஞ்சி விடுவான். அது அந்த நேரத்தில் அவனிடத்தில் அந்த குணம் மிகைக்கிற போது அப்படிப்பட்ட செயல்பாடுகள் அவனிடத்திலிருந்து வெளிப்படும். அதுபோல ஷைத்தானுடைய உணர்வு என்பது ஹராமான செயல்களை மனிதன் செய்ய தூண்டுகின்ற உணர்வாகும். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற செயல் இருக்கிறதோ இணை வைப்பு முதற்கொண்டு ஹராமான செயல்கள் என்று இஸ்லாம் இதையெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை சர்வசாதாரணமாக செய்கின்ற இயல்பு ஷைத்தானுடைய உணர்வு மிகைத்தவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். இப்படி மூன்று வித கலவைகளோடு தான் மனித உணர்வுகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் கேட்கலாம், எதுக்கு அப்படி எல்லாம் தேவையில்லாம பேசாம அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை போன்று படைத்திருக்கலாமே, அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடப்பது போன்று படைத்திருக்கலாமே என்று நாம் கேட்கலாம். இந்த மூன்று இயல்புகளும் மனிதனுக்கு தேவையுடையவைதான். அது இல்லாமல் மனித வாழ்வு கிடையாது. ஒரே நேரத்திலே மலக்குமார்களுடைய அந்த குணம் மட்டும் இருந்திருந்தால் இனவிருத்தி என்பது உண்டாகாது. மனிதன் இந்த உலகத்திலே உலக அழிவு நாள் வரையிலும் வாழ வேண்டியது இருக்கிறது. அப்ப ஆசை இருக்க வேண்டும், காம உணர்வு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஆசை இருந்தால்தான் அவன் சம்பாத்தியம் செய்ய முடியும், உலகிலே வாழ முடியும், தன்னுடைய பொறுப்பிலே உள்ளவர்களுக்கு அவன் உபகாரம் செய்ய முடியும், கடமைகளை உணர்ந்து செயலாற்ற முடியும். ஆசை இல்லாமல் இருந்தால் எதுவுமே இருக்காது. ஆசை என்பது மிருக குணத்தினுடைய ஒரு குணம்தான் என்றாலும் கூட அது அவசியம், மனிதனுக்கு அவசியம். அதன் காரணமாகத்தான் திருமணம் முடிக்கிறோம், பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறோம், அவர்களுக்காக வேண்டி பாடுபடுகிறோம், உழைக்கிறோம். எல்லாமே இந்த ஆசையினுடைய விளைவுதான். அதுபோல காமம் மனிதனுக்கு தேவை. இப்படி மனிதனிலே இருக்கிற உணர்வுகள் மனித வாழ்வுக்கு அவசியமாகிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் அதை அமைத்து தந்திருக்கிறான். அதே போல மாறு செய்கிற குணம் என்பது சைத்தானுடைய குணம், அதுவும் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மனிதர்களிலே அல்லாஹ் சுவர்க்கவாதி நரகவாதி என்று பிரித்து விட்டான். சொர்க்கத்திற்கு எல்லாருமே சொர்க்கத்திற்கு போக முடியாது, எல்லாருமே நரகத்திற்கும் போக முடியாது, அங்கேயும் ஆள் தேவை இருக்கிறது. எனவேதான் இந்த கலவைகளை மனிதன் உள்ளே அமைத்து அவன் சும்மா விட்டுவிடவில்லை, எப்படியோ வாழ்ந்து விட்டு போங்கள் என்று சொல்லி விட்டு விடவில்லை. 124,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கு. உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த படைப்பினங்களுக்கும் இதுபோன்று நபிமார்கள் அனுப்பப்படவில்லை, தேவையும் இல்லை. ஏதாவது உயிரினங்களுக்கு நபிமார்கள் அவர்களிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்களா, அல்லது கோடான கோடி படைப்பினங்களுக்கு யாருக்காகவும் அப்படி அனுப்பப்பட்டிருக்கிறதா என்றால் அப்படி கிடையாது. அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. மனிதனுக்குத்தான் தேவை. ஏனென்றால் மனிதன் இந்த மூன்றின் கலவை. அதனால் அப்போ அவ்வப்போது அவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்கும் உபதேசம் செய்வதற்கும் நன்மையானது தீமையானது என்று அவனை பகுத்தறிந்து அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் எல்லாத்துக்குமே ரசூல்மார்கள் தேவைப்படுகிறார்கள், வேதம் தேவைப்படுகிறது. இத்தனைக்கு மேலாக யாருக்குமே கொடுக்காத பகுத்து உணர்கிற அந்த பக்குவத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறதா. இது நன்மையானது, இது தீமையானது, இது தவறானது, இது மோசமானது, இது நேர்வழியானது, இது அசத்தியமானது என்ற பிரித்து அறிகிற அந்த அறிவையும் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். இத்தனையும் வழங்கிவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசடித்தனமான செயல் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப இந்த இவைகள் எல்லாம் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒன்று, இது மனிதனுக்கு அவசியமானது. அதே நேரத்தில் இவைகள் ஒரு மட்டுக்குள் இருக்க வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். எத்தனை உணர்வுகள் மனிதனுக்கு வழங்கப்பட்டாலும் அதற்கென்று வடிவமைக்கப்பட்ட வடிகால் என்று சொல்கிறோமே அதுபோன்று திட்டமிடப்பட்ட ஒரு நிலை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டமிட்டதின்படி அந்த வடிகாலினோடு அவன் வாழ்வை அமைத்துக் கொண்டால் அவன் வெற்றி பெற்று விடுவான். ஆசை என்பது இருக்கிறது, இந்த ஆசை பேராசை என்று சொல்வார்கள். உலகத்திலே பணம் சம்பாதிக்க வேண்டும், உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், உலகத்திலே அதுபோல நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்பட வேண்டும். வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்துவிட்டு எந்த நன்மையும் இல்லாமல் இருந்தால் அதை விட பெரிய நஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. எனவே வாழ்கின்ற காலம் வரை இறைவனுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்க வேண்டும். பேராசை என்று சொல்வார்கள். பேராசையில இரண்டு வகையான பேராசைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று இழிவானது, நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, பாவமான பாவமான காரியம். அது என்ன பேராசை என்று சொன்னால், அந்த பேராசை மனிதனை இறைவனை வணங்குவதை விட்டும் தடுத்துவிடும். எவ்வளவுதான் பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பயான் கேட்டாலும் சரி, இறைவனை வணங்குவதை விட்டும் அவனை தடுத்து பொருள் சேர்ப்பதிலே அவனது கவனத்தை திருப்பிவிடும். அது மட்டுமல்ல, அந்த பொருளின் மூலமாக பெருமையும் அகம்பாவும் கொள்ளுகிற அந்த குணத்தை ஏற்படுத்திவிடும். இது பேராசையினுடைய மோசமான தன்மை. இது ஒரு வகை, இது அறவே கூடாது. எவ்வளவு சம்பாத்தியம் செய்தாலும், எவ்வளவு சம்பாத்தியத்திற்காக வேண்டி உழைத்தாலும் இறைவனை மறந்துவிடக்கூடாது. இறைவனுக்கு செய்கின்ற கடமைகளிலிருந்து தவறிவிடக்கூடாது. முறையாக அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டு தேட வேண்டும். அது அல்லாது இறைவனை முழுக்க முழுக்க வாழ்நாளிலே தான் வாழ்கின்ற அத்தனை காலமும் அல்லாவை மறந்துவிட்டு நிறைய கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைப்பதால் எந்த பயனும் கிடையாது. இரண்டாவது வகை பேராசை என்பது இதற்கு மாற்றமானது. அந்த மனதிற்கு பேராசை உண்டு, ஆனால் அந்த பேராசை இறைவனை வணங்குவதை விட்டும் அவனை தடுக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் சரியாக முறையாக குறித்த நேரத்திலே நிறைவேற்றி வந்தான். அதே நேரத்திலே பொருளையும் தேடினான். அந்த பொருளின் மூலம் அவன் அகம்பாவம் கொள்ளவில்லை, பெருமை கொள்ளவில்லை. இது மாதிரியானது இரண்டாவது. இது பழிக்கத்தக்கதல்ல, இது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்குகின்ற ஆசை அல்ல. இரண்டாவது பேராசை என்பது மனிதனுக்கு ஏற்படலாம், உண்டாகலாம், அது தவறல்ல. ஆனால் முதல் சொல்லப்பட்ட பேராசை என்பது இருக்கக்கூடாது. சஹாபாக்கள் இந்த இரண்டாவது நிலையிலே தான் இருந்தார்கள். இந்த உலகத்திலே பொருளை தேடினார்கள். சொல்வதாக இருந்தால் அவர்களை போன்றெல்லாம் நாம் தேட முடியாது. அவர்கள் சொத்துக்களை குவித்து வைத்திருந்தார்கள். ஏராளமான பொருட்செல்வங்களை அவர்கள் திரட்டிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் திரட்டிய போது எந்த ஒரு வணக்கமும் அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை. அவர்களது எந்த சம்பாத்தியமும் வணங்குவதற்கு தடையாக இருக்கவில்லை. குறித்த நேரத்திலே மஸ்ஜிதுக்குள் வந்து விடுவார்கள். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் எல்லாருடைய பணி என்ன என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு போவது மட்டுமே, வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டார்கள். தாங்கள் செய்கின்ற வியாபாரங்களை சந்தைகளிலே எவ்வளவு பொருள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருந்தாலும் குவிக்கப்பட்ட பொருளை குவியலை போன்று அங்கே போட்டுவிட்டு இறைவனது அழைப்பு வந்துவிட்டது என்று சொன்னால், ஐயால சலாத் என்ற வார்த்தை கேட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த பொருளை பெரிதாக மதித்ததில்லை அவர்கள். அது யாராவது களவாடி போய் விடுவார்களே என்று அஞ்சியதில்லை, விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். இறைவனை வணங்க அவனது இல்லத்திற்கு வந்து விடுவார்கள். இது மாதிரியான பண்பு தான் இஸ்லாம் சொல்லுகின்ற பண்பு. அறவே ஆசையெல்லாம் இருக்க வேண்டாம், பேசாம நீ வந்து எங்கேயாவது போய் அல்லாஹ் பாத்துக்கிறவான்னு போன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. பொருளை தேட வேண்டும். பொருள் தேடப்பட்டால்தான் அவனது குடும்பத்தை அவன் பராமரிக்க முடியும். அவனுக்கு குடும்பத்திற்கு தேவையான செலவினங்களை அவன் செய்ய முடியும். நாளை மறுமையிலும் அவனுக்கு தேவையானதை அவன் சேர்த்துக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யஹரமு இப்னு ஆதம, மனிதனுடைய வயது வயோதிகம் அவனை அடைந்து கொண்டே இருக்கிறது. 60 போயிட்டு இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தினருக்குள்ள வயது 60-70 மத்தியில தான், அதுக்கு மேல கேரண்டி கிடையாது. யாரும் அதுக்கு மேல வாழ்வோம் என்று சொல்லி நம்பிக்கையாக இருக்க வேண்டாம். அந்த 60-க்குள்ள 60-க்கு மேல எப்ப வேணாலும் நமக்கு மலைக்குள் மூத்து வரலாம். 60 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம் சொன்னா அது பெரிய கிப்ட். இன்னைக்கு உள்ள காலத்துல 60-க்கு மேலையும் வாழ்வது என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிற ஒரு அவகாசம், கடைசி சந்தர்ப்பம். அந்த 60-க்கும் 70-க்கும் மத்தியில் வாழுகின்ற காலத்திலும் கூட நமது பாவங்களுக்கு இந்த உலகத்திலே பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மறுமை வீட்டை அடைவதற்கான தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்ந்ததற்கு அர்த்தமே கிடையாது. 70 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு அர்த்தமே கிடையாது. அப்ப அந்த 60-70 மத்தியில் தான் சொல்லலாம் சொல்லி காட்டுகிறார்கள். என்னுடைய உம்மத்தி மின் சித்தீன சனத்தனிலா சபையின, என்னுடைய சமூகத்தினுடைய வயது 60-70 மத்தியில் என்று சொன்னார்கள். அப்ப அந்த காலம் என்பது ரொம்ப எச்சரிக்கையான காலம். அந்த பருவத்திலே அவன் இதுவரையிலும் அந்த 60 இந்த உலகத்திலே என்னெல்லாம் பாவம் செய்திருக்கிறானோ அதற்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை அவன் தேடிக்கொள்ள வேண்டும். எத்தனை எத்தனை கடமைகள் அவன் விட்டிருந்தானோ அவைகளெல்லாம் அவன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அந்த பருவம் என்பது ஆரோக்கியம் குறைந்த பருவமாகும். 60 மேல வயசு வந்துட்டால ஆரோக்கியம் கிட்டத்தட்ட 3/4 குறைந்து விடும். சில பேர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா அது பெரிய ஒரு நியமத்து அது. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே அதையும் தவறிவிட்டு கூடாது. சிலதாலும் சொல்கிறார்கள், அல்லாஹ் மறுமையிலே கேட்பான், உனக்கு 60 நான் தந்த பிறகும் நீ உனக்கான ஒரு தயாரிப்புகளை இந்த மறுமையிலே ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை என்ன? அதுக்கு அதுவரையிலுமா உனக்கு நான் சந்தர்ப்பத்தை தந்தேனே, அதுவரையிலும் சந்தர்ப்பத்தை தந்தேனே, அதுவரையிலுமா உனக்கு போதாமல் போய்விட்டது. அப்ப அந்த அளவுக்கு மனிதனுடைய ஆசைகள் அவனை அப்படியே இழுத்துக்கொண்டே போகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயோதிகம் அவனுடைய வயோதிகம் அவனை நீண்டு கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் அவனுக்கு வாலிபமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு வயசானாலும் ரெண்டு விஷயங்களுக்கு வயதாவதில்லை, பலகீனம் ஏற்படுவதில்லை. அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னால் ஹிருஸ் அல் மாலி வல் ஹிருஸ் அல் உம்ரி, பணத்தின் மீது இருக்கிற பேராசையும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்ற பேராசையும். அது மட்டும் இளமையாகவே இருக்கிறது, மற்ற எல்லாமே வளர்ந்து வாலிபமாக வயோதிகமாகிவிட்டது, பலகீனமாகிவிட்டது. ஆனால் இரண்டு ஆசைகள் மட்டும் எப்போதுமே வாலிபமாகவே இருந்து கொண்டிருக்கும், அதுக்கு வயோதிகம் என்பது ஏற்படாது. அந்த அளவுக்கு மனிதனுடைய இயல்பு அப்படி அமைந்திருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் எப்படி சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது இந்த எவ்வளவு, அதாவது வயோதிகனுடைய உள்ளம், வயோதிகம் அடைந்துவிட்ட ஒரு மனிதனுடைய உள்ளம் ஷாப் அண்ட் பீசனை இரண்டு விஷயங்களிலே வாலிபமாக இருக்கிறது. ஒன்று ஹுப்பு துன்யா, இந்த உலகை நேசிப்பது, உலகத்திலே பொருள்களை நேசிப்பது, உலகத்திலே தூள் அமல், இந்த உலகத்திலே நீண்ட காலம் இன்னும் வாழப்போகிறோம் என்ற நிலையிலே நீண்ட பெரிய திட்டங்களை போடுவது. நான் இன்னும் 90 வரைக்கும் இருப்பேன், 100 வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் செய்வது. இது மட்டும், இந்த இரண்டு மட்டும் அவனுடைய வயோதிகளுடைய உள்ளத்திலும் கூட வாலிபமாகவே இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அல் ஹாக்குமுத் தகாசுர், பேராசை உங்களை பராக்காக்கி விட்டது. இந்த உலகத்திலே இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும், சிறந்த செல்வங்களை சேர்க்க வேண்டும், பெரும்பெரும் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பசி அடங்குவதில்லை பாருங்கள். சரி போதும்பா, வயசு 55, 58, 60 ஆயிடுச்சு, 58 ஆனாலே அரசாங்கத்திலிருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுறான், உன்னால நீ எல்லாம் ஒன்னு செய்ய முடியாது. ஏன்னா அந்த 58 பிறகு ஆய்வு என்ன சொல்லுகிறதுனா, அவனுடைய உடல் மட்டும் பலகீனப்படுவதில்லை, அறிவும் பலகீனப்பட்டு போய்விடும், அனுபவம் இருக்கும், அறிவிலே குளறுபடி உண்டாகிவிடும். எந்த அளவுக்கு அவருடைய உடல் பலகீனமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அறிவிலும் பலகீனம் ஏற்பட்டு விடும். அதுக்கப்புறம் அவன் செய்யற முடிவுகள், அவன் எடுக்குகிற காரியங்கள் சரியாக வராது. அதனால தான் அரசாங்கம் என்ன செய்கிறது, 58 வீட்டுக்கு அனுப்பிடுது. வீட்டுல சும்மாதான் இருக்கும், ஆனாலும் பள்ளிக்கு வரமாட்டோம், தொழுக மாட்டோம், எந்த அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற மாட்டோம். இப்படியே இருந்து விட்டு போனால் எவ்வளவு பெரிய நஷ்டம் உண்டாகும். செல்லாளர் சொல்லி காட்டுகிறார்கள், லவ் கானல் இப்னி ஆதம வாதியானி மின் மாலின், ஆதமுடைய மகனுக்கு மனிதனுக்கு இரண்டு வாதின்னு சொன்னா ஓடை, இரண்டு ஓடை அளவுக்கு அவனுக்கு பொருள் இருந்தாலும் கூட, வலாயம் லவ் ஜவ்ஃபு இப்னி ஆதம், மூன்றாவது ஒன்று அவனுக்கு லபத்தகாசாலிசன், மூன்றாவது ஒன்று கிடைக்காதா, இன்னொரு ஓடை கிடைக்காதான்னு நினைப்பான். ஓடை என்பது மிகப்பெரிய அளவில், அதாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நீர் போகக்கூடிய இடம். அந்த அளவுக்கு அவனுக்கு இரண்டு வாதியான் என்று சொல்கிற இரண்டு ஓடைகள் நிறைய பொருள் செல்வம் இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கூட இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும் மனிதனுடைய உள்ளத்திலே. வலாயம ஆதம் இல்ல துறா, அவருடைய அந்த ஆசை எது எது நிரப்பும் தெரியுமா, மண்ணு தான் நிரப்பும். கபரில் கொண்டு வச்ச உடனேயே அந்த உடனே மண்ணை தள்ளுகிறார்களே, அந்த மண்ணு தான் அவருடைய ஆசையை நிரப்பும் அடக்கும். அதுவரையில் அந்த ஆசை இருக்கும். அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்க்கு முத்தகாசர், மனிதனுடைய அந்த பேராசை அவனை பராக்காக்கி விட்டது. ஹத்தா ஜுருதுமல் மகாபிர், அவன் கபரை சந்திக்குகிறவரை அதுவரையில் ஆசை அடங்காது. மூத்தாறு வரையில் அல்லாஹ் சொல்லல, கபரில் போய் அடக்க மண்ணே அந்த மண்ணை அவனுடைய மேலே விழுந்து மூடுகிற வரையிலும் அவனுக்கு ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு மோசமானது. அல்லாஹ் ஆசை எதுக்கு தந்திருக்கிறான், இந்த உலகத்திலே மனித வாழ்வு செழிப்பாக இருக்க வேண்டும், இனவிருத்தி உண்டாக வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கை ஒழுங்காக சீராக நடக்க வேண்டும். ஏன்னா மனிதனுடைய தேவைகள் வருகிற போது அந்த ஆசை இல்லை என்று சொன்னால் தவறுகளும் பாவங்களும் நிறைய இந்த உலகத்திலே ஏற்பட்டு விடும். எனவேதான் அந்த சம்பாத்தியம் செய்கிற ஆசை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மனை மக்கள் மீது ஆசை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் அந்த ஆசைகள் பேராசைகளாக மாறிவிடக்கூடாது. இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய யஹ்யா உலுமத்தீனில ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அவர் ஒரு பயணமாக போய்கொண்டிருந்தார். கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே சொன்னார், நபியே நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொன்னார். அப்படியா, சரி வா, அவனை கூட்டு போனாங்க. கொஞ்ச தூரம் இரண்டு பேர்கள் அப்ப நடைப்பயணம் தான், அப்படியே நடந்து போனார்கள். ஒரு ஆற்றாங்கரையோரமாக பசியானது, அங்கே உட்கார்ந்தார்கள் சாப்பிடலாம் என்று சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் இரண்டு ரொட்டிகள் இருந்தன, மூன்று ரொட்டிகள். உட்கார்ந்தாங்க, ஒரு ரொட்டி ஈசா நபி சாப்பிட்டாங்க, இன்னொரு ஒரு ரொட்டி அவர் கொடுத்தாங்க, மீது ஒரு ரொட்டி பாக்கி இருந்தது. சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி கரையோரமாக போய் தண்ணீரை அறிந்து விட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த ஒரு ரொட்டியை காணோம். அந்த ஆளுதான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான், வேற யாருமே கிடையாது. அங்க கேட்டாங்க, எப்பா அந்த ஒரு ரொட்டி எங்க இங்க இருந்துச்சு, தெரியல நபியேன்ட்டான். அப்ப யார் எடுத்தா, தெரியலையே அப்படின்னு. சரி வா போலாம். ரெண்டு பேர்களும் போனார்கள். போகிற வழியிலே ஒரு ஆறு குறுக்கிடுகிறது. ஈசா நபி என்ன செய்தான்னு சொன்னா, அது கடக்க வேண்டும். அந்த மனிதனுடைய கையை பிடித்து ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆற்றிலே தரையிலே நடந்து போன போல ஆற்றின் மேலே நடந்து போனார்கள். அவனும் நடந்து போனான். அந்த கரைக்கு போன பிறகு சொன்னார்கள், இப்ப பார்த்தே என்னுடைய அற்புதத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற வழங்கி இருக்கிற அற்புதத்தை அற்புதத்தை பார்த்தாயா, தண்ணீரே நடந்து வந்திருக்கிறோம். அந்த அல்லாஹினை சத்தியமாக இருக்கிறேன், அந்த ஒரு ரொட்டி யார் எடுத்தா சொன்னா, எனக்கு தெரியல நபியேன்ட்டான். சரி, இன்னும் சொல்ல கொஞ்ச தூரம் போனாங்க. போன பசியாகி விட்டது, இவர்கிட்ட ஒண்ணும் இல்ல. அங்கே மூன்று மான்கள், ஒரு மானும் அதனுடைய குட்டி இரண்டும் அங்கே எதிர்பட்டு வந்தது. அதுல ஒரு குட்டி அழைத்தார்கள், அழைத்து அதனை அறுத்து சமைத்து சாப்பிட்டார்கள். அதற்கு பின்னால் அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று கூட்டி வைத்து பழையபடி நீ மானாக மாறிவிடு என்று உத்தரவிட்டார்கள். அது மானாக மாறிவிட்டது. மாங்கரிய சாப்பிடலாமான்ங்கிறதெல்லாம் இங்க கேள்வி கேட்கக்கூடாது. அந்த காலத்துல மாங்கரிய சாப்பிடறதுக்கு தடை இல்லை. நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் உயிர்ப்பித்தார்கள். அது உயிரோடு எழுந்து துள்ளி குடித்து ஓடியது. இப்போது ஈசா நபி சொன்னார்கள், பாத்தியா அல்லாஹ் எனக்கு தந்த அற்புதத்தை பாத்தியா, அந்த அல்லாஹ் மீது சத்தியமா கேட்கிறேன், அந்த உருட்டி யாரு சாப்பிட்டா, நபியே தெரியல நபியே அப்படின்ட்டான். சரி போலான்னு போனாங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்திலே உட்கார்ந்தார்கள். அங்கே அந்த மணலை மூன்று குவியல்களாக குவித்தார்கள், குழந்தைகள் விளையாடுவது போல மூன்று குவியலாக குவித்து வைத்து விட்ட பின்னால் மூன்றையும் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தங்கமாக மாறிவிடு என்று உத்தரவிட்டார்கள். அந்த மூன்று குவியலும் தங்கமாக மாறிவிட்டன. இப்போது அந்த மனிதனிடத்திலே சொன்னார்கள், இதுல ஒன்னு உனக்கு, இன்னொன்னு எனக்கு, இன்னொன்னு அந்த ஒரு ரொட்டி யார் சாப்பிட்டாலும் அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த மனிதன், நபி அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஒரு ரொட்டியை நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஈசா நபிக்கு புரிந்து விட்டது, இவன் எவ்வளவு பெரிய பேராசக்காரன், நீயே வச்சுக்கப்பா மௌனையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஈசா நபி இந்த உலகத்தில எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்படாதவர்கள், ரொம்ப ஏழையாக வாழ்ந்தவர்கள், வறுமை நிலையில நீந்தி கொண்டிருந்தவர்கள். அவர்களை போன்றெல்லாம் அல்லாஹ் வறுமையை வேற எந்த மனிதனுக்கும் கொடுக்கவில்லை, எந்த நபிக்கு மட்டுமல்ல எந்த மனிதனுக்கும் கொடுக்கவில்லை, அவ்வளவு வறுமையில இருந்தவர்கள். அதே நேரத்தில் ரொம்ப எளிமையானவர்கள் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவன் அந்த மூன்று குவியலையும் அங்கே எடுப்பதற்கான முயற்சியிலே அவன் இருந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அந்த பாலைவனமாக இரண்டு மனிதர்கள் வந்தார்கள். வந்தவங்க பார்த்தாங்க மூணு தங்க குவியல், ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கான். உடனே இவனை தீர்த்து கட்டிட்டு நம்ம மூணை எடுத்துடலான்னு பிளான் பண்ணாங்க. அந்த இருந்த மனிதன் விளங்கி கொண்டான், இவனை நம்ம இந்த தங்கத்துக்காக நம்மை கொலை செய்வார்கள் என்று விளங்கி கொண்டு சமரசம் செய்தான். ஒன்னு தப்பில்லை, எனக்கு ஒன்னு போதும், மற்றதை நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு குவியல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி நல்லது, சரினு அங்கே உட்கார்ந்தார்கள். பசியாகனது, அந்த சொன்ன ஈசா நபியோடு வந்தவன் சொன்னான், பசிக்கிறது, போய் கடையில் போய் ஏதாவது உணவு வாங்கி விட்டு வா என்று ஒரு ஆளை அனுப்பி வைத்தான். அவன் உணவு வாங்க போயிட்டான். இந்த மனிதனும் இன்னொரு மனிதனும் பேசிக் கொண்டார்கள், இந்த மூணு நம்ம எடுத்தா என்ன, எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், எனவே அவன் உணவு வாங்கி வந்த உடனேயே அவனை தீர்த்து கட்டி விட்டு இந்த மூன்று குவியலும் நான் பங்கு வைத்துக் கொள்ளலாம் என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். போனவன் என்ன நினைச்சான் தெரியுமா, நம்ம எதுக்கு இவனுக்கு உணவு வாங்கி கொடுக்கணும், உணவு வாங்கி அதுல விஷத்தை கலந்து கொடுத்துருவோம், இவனுக்கு ரெண்டு பேரும் மண்டையை போட்டுவானுங்க, அந்த மூணு தங்க குவியல நமக்கு வந்து சேர்ந்துடும் சொல்லி இவன் உணவிலே விஷத்தை கலந்து விட்டு வந்தான். வந்த உடனேயே என்ன ஏதுன்னு கேட்காம தாங்கள் வைத்திருந்த வாளையை எடுத்து உணவு வாங்கி வந்த அந்த மனிதனை இவர்கள் தீர்த்து கட்டி விட்டார்கள். அவன் பிணமானான். அதற்கு பிறகு இந்த ரெண்டு பேரும் அந்த உணவை சாப்பிட்டார்கள், இவர்களும் பிணமானார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப அந்த வழியாக வந்தபோது தன்னுடைய சீடர்களிடத்திலே சொன்னார்கள், இதுதான் துன்யா, பாத்துக்க, துன்யாவில் இருக்கிற பொருள்களுக்காக உயிரை மதிக்க மாட்டார்கள், உயிரை துச்சமாக கருதுவார்கள், மனித பேராசை என்பது இதுதான் என்று அவர்கள் அறிவுறுத்தி விட்டு போனார்கள். அது மாதிரி இந்த உலகத்திலே வாழ்கிற போது உலகத்தினுடைய செல்வங்கள் நமக்கு மனதிலே மிகப்பெரிய ஆசை உண்டாக்கும், மிகப்பெரிய ஒரு தேட்டத்தை உண்டாக்கும். ஆனால் ஒருபோதும் அந்த ஆசையும் தேட்டமும் நம்மை அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்துவிடக் கூடாது, அல்லாஹ்வை வழிபடுவதிலிருந்து நம்மை தவறவிட்டு விடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல துஆ செய்வார்கள், ஃபவல்லாஹி, அதாவது என்னுடைய உம்மத்தினர்களிலே, யா அல்லாஹ், அல்லாஹ்மா மன் அஹப்பனி ஃபர்ஸுகுல் அல்ஃபாப வல் கஃபாப, யா அல்லாஹ், என்னை யாரு நேசம் வைக்கிறாங்களோ பிரியப்படுறாங்களோ அவர்களுக்கு பத்தினித்தனத்தை ஏற்படுத்தி கொடு, போதும் என்ற மனத்தை கொடு, அப்படி உள்ளவங்க தான் என்னை நேசிப்பவர்கள் என்று பொருள். அதே நேரத்தில் உமன் அபகலனி, யார் என்னை வெறுக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்துடைய செல்வங்களை அதிகப்படுத்தி கொடு, அதிகமான மக்களை கொடுத்து விடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் ஏழ்மையோடு இருப்பார்கள், அதே நேரத்திலே பத்தினித்தனத்தோடு இருப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஃபவல்லாஹி லல் ஃபக்ர அஹ்ஸா அலைக்கும், அல்லாஹ்வை சத்தியமாக சொல்கிறேன், ஏழ்மை நிலை என்பதை நீங்கள் அஞ்சுகிறீர்கள், வலாக்கின் அஹ்ஸா அலைக்கும், ஆனால் அஞ்ச வேண்டியது எது தெரியுமா, செல்வந்த நிலையை தான். வலாக்கின் அஹ்ஸா அலைக்கும், நான் உங்கள் மீது செல்வ நிலையை நான் அஞ்சுகிறேன், அன் துபுசத்த அலைக்கும் துன்யா கமா புசிசத்தாலாமன் கான கபலக்கும், எங்கே என்னுடைய உம்மத்தினர்கள் மீது அல்லாஹ் தஆலா முற்காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு கொடுத்தது போல இந்த பூமியில விசாலமான ரிசுக்கை வழங்கி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் பெரும்பெரும் செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான், அதுபோன்று செல்வத்துடைய வாசல்களை எங்களுடைய உம்மத்தினர்களுக்கு நான் அல்லாஹ் திறந்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி செல்வம் பெற்றவர்கள் எந்த அளவிலே இந்த உலகத்தில் இழிநிலை அடைந்தார்களோ, குழப்பத்திலும் மிகப்பெரிய சோதையிலும் அகப்பட்டுக் கொண்டார்கள். விடுவார்களோ அதுபோல என்னுடைய உம்மத்தினர்களும் அகப்பட்டு விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அகலத்துக்கும் எப்படி அந்த செல்வங்கள் அவர்களை அழித்ததோ அதுபோல என்னுடைய உம்மத்தினர்களும் அதுபோல அழிக்கப்பட்டு வருவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இவைகளே கொஞ்சம் நாம வாழ்க்கையில கவனிக்க வேண்டியது இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஒரே ஆசைதான், பேராசை பேராசை. இந்த ஆசையை வந்து மட்டுப்பட வேண்டும். செல்லலாலும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிய போது அல்லாஹ்வுக்கு முத்த காசர் இந்த சூராவை இறக்கிய போது சொன்னார்கள், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, மனிதன் சொல்லுகிறார் என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து, ஹல்லக்க மாலக்க வஹல்லக்க மன் மாலுக்க, எதப்ப உன்னுடைய சொத்து. செல்லதாவது நம்மளை பார்த்து கேட்கிறான், எது உன்னுடைய சொத்து, இல்லாம அக்கழ்த்த எதை நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ, எது ஜீரணமாகி விட்டதோ அது உன்னுடைய சொத்து. வேற என்னத்துக்கு சம்பாதிக்கிறோம் இந்த உலகத்துல? சாப்பிடணும், துணிமணி மாத்தணும், யார்கிட்டையும் கையேந்த கூடாது. செல்லதாவது சொல்லி காட்டுகிறார்கள், மூன்றே மூன்று தான் உங்களுடைய சொத்து, எதை நீ சாப்பிட்டு முடித்து விட்டாயோ அழிந்து விட்டது அது உன்னுடைய சொத்து. எதை நீ ஆடையாக அணிந்து அது பழையதாகி கிழிந்து விட்டதோ அது உன்னுடைய சொத்து. அவ தசத்தைத்த மூன்றாவதாக எதை நீ தான தர்மம் செய்து மறுமைக்காக நீ சேர்த்து வைத்திருக்கிறாய் அது உன்னுடைய சொத்து. பாக்கி எல்லாம் என்ன ஆயிடும், உயிர் போன உடனேயே அடுத்த ஆளுக்கு மாறி போயிடும். உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய குடும்பத்தார்கள் உன்னுடைய சகோதரர்கள் அதை பங்கு வைத்துக் கொள்வார்கள். இப்ப உன்னுடைய சொத்து ஒன்றுமே கிடையாது. எனவேதான் உலகத்திலே வாழ்கிற போது நம்முடைய சொத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்டது உடுத்தது போக அதிகமான தான தர்மம் செய்து மறுமைக்காக சேமித்து வைத்து விட வேண்டும். அவர்கள் தான் புத்திசாலி. இங்கே விட்டுட்டு போகிறவர்கள் புத்திசாலிகள் அல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் திறன் இருக்கிற அவர்களும் சம்பாதித்துக் கொள்வார்கள். நம்முடைய பிள்ளைகள் ஏழையாகிவிடக் கூடாது என்று எண்ணம் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி எந்த தர்மமும் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. ஏன்னா அவங்க பணக்காரனானாலும் நமக்காக வேண்டி நன்மையை சேர்க்க மாட்டார்கள். ஒரு பாத்தியா கூட ஓத மாட்டாங்க மௌத்தான பிறகு. ஒரு யாசின் ஓடி ஒரு துவா கூட ஓத மாட்டார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனவேதான் நாம் இருக்கின்ற காலத்திலேயே நமது சொத்துக்களை மறுமைக்காக சேர்த்து வைத்து விட வேண்டும். யாருக்கு அந்த எண்ணம் வந்து விடுகிறதோ அவர்கள் மறுமைக்கான வீட்டை இந்த உலகத்திலே அவர் ஏற்படுத்திக் கொண்டார் என்று பொருள். எனவே உலக வாழ்க்கையிலே நமக்கு அல்ல ஆசை வழங்கி இருக்கிற அந்த ஆசை ஒரு கட்டுக்குள் அமைத்துக் கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் நம் வெற்றியாளர்கள். வல்லரமன் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு தந்து இந்த உலகத்திலே வாழுகிற போது எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் சரி அதை தேடினாலும் சரி இறைவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் அவனுக்கு வழிபடுவதிலேயே அல்ல நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக தோசிக்கு அல்ல அத்தனை முஸ்லிம்களுக்கு வழங்கி அருள்வானாக என்று கேட்டு ஒரே நிறைவு செய்கிறேன். வாகர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சுன்னத்துல்லாஹி.